ஸ்ரீ சிற்றம்பலம் சடையானே தளல்லாடி தயங்கு மூவிலைச்சூழப் படையானே பரஞ்சோதி பசுபதி மழ வெள்ளை விடையானே விரிபொருள் சூழ் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே உனையலாது ஒரு துணை மற்ற அறியேனே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் இல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவத்திலே இருக்கின்ற அந்த எண்ணற்ற நூல்களையும் சைவ உலகிற்கு அறிமுகப்படுத்தி பயன்பாடுக்கு கொண்டு வருதல் வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவத்தின் கண்ணே சிவஞானம் கைகூடப்பெற்ற சிவஞானிகள் தான் அடைந்த ஒரு பேரின்பத்தை அனுபவிப்பதை விட இந்த ஆன்மாக்கள் இன்னும் இதை அறியாது பிறவி சுன்பத்திலே உழல்கின்றதே என்ற ஒரு கவலையிலே அவர்கள் இருப்பார்கள். இதை அனைந்தோர் தன்மையிலே வைத்து பேசுகின்ற பொழுது நம்முடைய குற்றவங்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் திருவருள் பயனிலே கள்ளத்தலைவர் துயர்கழுதி தன் கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே நம்முடைய சைவத்தின் கண்ணே உலகுயிர்கள் அனைத்தும் உயிதல் வேண்டும் என்பதற்கே அவர்கள் பெரும் ஒரு விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் அந்த நோக்கத்தோடும் தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பெரிய நோக்கம் என்னவென்றால் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற நோக்கத்திலே இருந்து உயிர்கள் அனைத்தையும் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துவதிலேயே கவனமாக இருந்தார்கள். ஆகையினாலே தான் சிவஞானிகள் தன்னுடைய அனுபவ வாக்காக ஞான நூல்களை நமக்கு தந்தருளினார்கள். அவர்கள் சிவத்தை நோக்கி நம்மை ஆட்படுத்துகின்ற பொழுது அவர்கள் மாந்தர்களுடைய ஒவ்வொரு மனோநிலையையும் நன்றாக புரிந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என சொன்னால் எதையுமே கொஞ்சம் சிரமப்படுதல் கூடாது, ஆனால் பெரும்பலனை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த ஆன்மாவிடத்தை எப்பொழுதும் உண்டு. இதை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அனுபவத்திலே சொல்லுவார்கள், கண்டிப்பும் கட்டுப்பாடும் உடைய ஒரு ஆசிரியரே மாணாக்கர்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பும் கட்டுப்பாடும் உடைய ஒரு அதிகாரியை பணியாளர்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பும் இல்லாமல் கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிற ஆசிரியர் பல பேருக்கு பிடிக்கும், கண்டிப்பும் கட்டுப்பாடும் இல்லாத அதிகாரியை பல பணியாளர்களுக்கு பிடிக்கும். ஆனால் கண்டிப்பும் கட்டுப்பாடும் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கே கற்ற மாணாக்கர்கள் எப்படி மேன்மை உருவார்கள் என்பதை அனுபவத்திலே தெரியும். இதே போல சமய நீதியை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமயமானது உயிர்களை நோக்கி இதை செய் அதை செய் என்று நம்மை கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கும். ஆகையினாலே நம்மை பொறுத்த மட்டும் இதை செய் என்று சொல்லுகின்ற இந்த வேதத்தை நமக்கு பிடிப்பது இல்லை. ஆனால் அதே நேரத்திலே ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக விளக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த விளக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த கருத்தை அழகாக நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பிரதம மாணாக்கராகிய கச்சியப்ப முனிவர் தன்னுடைய ஆனந்த ருத்ரேஷர் கடிநெடில் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை சொல்லி காட்டுகிறார். ஒழிகிய மறையும் விதித்தன வேம்பு முடற்று வல்விடமும் ஒத்து இனியா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிகளை கேட்கின்ற பொழுது இவர்களுக்கு வேம்பு முடற்று வல்விடமும் ஒத்து இனியா. வேம்பினை போல கசந்தும் கொடிய விடத்தை போன்றும் அதை நினைந்தும் ஒதுங்கி நிற்பார்கள். ஒளிதர விளக்கு முழுதும் கரும்பும் உருசுவை அமுழ்ந்தும் இவையே ஒத்து இனிப்ப. ஆனால் இதை செய்யென்று ஒரு அங்கே ஒரு விளக்கை சொல்லுகின்ற பொழுது அதை விரும்பி ஏற்றுக் கொள்வார்கள். ஆனால் அதே நேரத்திலே நாம் ஒரு உண்மையை கவனிக்க வேண்டும். என்ன உண்மையை கவனிக்க வேண்டும் என சொன்னால், எதையுமே நாம் சிரமப்படாமல் ஒரு பலனை அனுபவிக்க இயலாது. இரவும் பகலுமாக நன்றாக படித்து எழுதி எழுதி பார்க்கின்ற மாணவன் முதன்மை மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று அவன் அட்மிஷனிலே இருந்து பணி அமர்த்தப்படுகின்றவரை லகுவாக அவன் அனுபவிக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் ஏதோ தேர்ச்சி பெற்றால் போதும் என்று தன்னை சிறு வருகாமல் இருக்கின்ற மாணாக்கன் இந்த சாதாரண மதிப்பை எடுத்துக்கொண்டு அவன் அட்மிஷனுக்காக அலைவதும் வேலைக்கு படாத பாடுபடுவதும் உலகிலே பார்க்கிறான். எனவே சிரமத்திற்கு ஒரு பலன் உண்டு, முயற்சி திருவினை ஆக்கும். அதனாலே நாமெல்லாம் இந்த முயற்சிக்கு ஏற்ப பலன் உண்டு என்பதை அறிந்து நாம் உயர்ந்தல் வேண்டும். இதை நம்முடைய பட்டினத்து அடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவையிலே ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். உழப்பின் வாரா உறுதிகள் உழவோ களப்பின்வாரா கையுற உழவோ. நீ மிகவும் சிரமப்பட்டு ஒன்று வேண்டுகின்ற பொழுது உனக்கு கைகூடாதது இருக்கிறதா? களப்பின்வாரா கையுற உழவோ. சோம்பேறித்தனமாக இருந்து நீ எதைத்தான் பற்றி சாதித்திருக்கின்றாய் என்று கேட்பார். ஆகையினாலே நாம் எடுக்கின்ற ஒரு சிரமத்திற்கு ஏற்ப இறைவனானவன் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார். இதைத்தான் நம்முடைய திருநாவுக்கரசி சுவாமிகள் அழகாக அங்கே ஆவடுதுறை திருத்தடகத்திலே சொல்லுகின்ற பொழுது அடிமையை அழப்பர் போதும். தன்னை விரும்பி இருக்கின்ற அடியார் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு இருக்கின்றான் என்பதை நன்றாக உணர்வார். அப்பர் சுவாமிகள் கையிலே காண்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்று அறிந்த காரணத்தினாலேத்தான் உலகுக்கு உணர்த்த அவர் விரும்பி காண இருக்கின்ற கைலைக்கு சென்று காட்டுதலை விட்டுவிட்டு இந்த பூவரகத்திற்கே அந்த திருவையாறிலேயே கைலையை காட்சியை அவர் கொடுத்தார். ஏன் அவர் எடுத்த ஒரு சிரத்தைக்கு ஒரு பரிசாக அங்கே கிடந்தது. ஆகையினாலே நான் எவ்வளவுக்கெவ்வளவு சிரமம் பற்றி சிறப்பப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு இறைவன் பலன் கொடுப்பார். எப்பொழுதுமே நாம் ஆன்மலாபம் தேடுகின்ற இடத்திலே நாம் எதையுமே சிரமம், இது கடினம், இது இயலாது என்ற மறைவு இருத்தல் கூடாது. குமரகுருவர் சுவாமிகள் நீதி நெறி விளக்கத்தில் அழகான ஒரு கருத்தை சுட்டி காட்டுகிறார். ஒருவன் ஒரு வெற்றியினுடைய ஒரு கனியினை பறிப்பதற்கு அவன் எப்படி இருக்க வேண்டும், நல்ல ஒரு பயனை கிடைப்பதற்கு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குமரகுருவர் சுவாமிகள் நீதி நெறி விளக்கத்திலே குறிப்பிட்டு காட்டுவார். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வோ தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் கருமமே கண்ணாயினார். இதை கருமமே கண்ணாக இருக்கின்ற பொழுது மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் என்று சொல்லிக்காட்டார். பரம்பொருளானவர் எப்பேற்பட்டவர், மேலுக்கும் மேலானவர், வேதங்களாலும் உணரப்பட முடியாதவர், மூவராலும் முற்றிலும் உணரப்பட முடியாத ஒரு பெரும் பரம்பொருள். அப்பேற்பட்ட பரம்பொருளை நாம் சிரத்தை எடுத்தால் நன்றி இறைவனை காணுதல் இயலாது. சிவரகசியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கிறது. அதிலே அம்மையாகிய உமையவள் சிவத்தை நோக்கி தவம் செய்ததை அங்கே படிக்கின்ற பொழுது அம்மையே இவ்வளவு சிரத்தை எடுத்திருக்கின்றாளே என்று நமக்கு ஒரு வியப்பை தோற்றுவிக்கும். ஆகையினாலே அம்மையே மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்து அங்கே மிகெல்லாம் நீர் பூசிக்கொண்டு கண்டிகையும் அணிந்து கொண்டு நான் தடிப்பேர் ஐந்தெழுத்தை ஓதி ஒரு கம்பம் போர் அசைவற்று நின்று அம்மையே சிவத்தை காண அங்க விரும்பி டவுன் செய்தாள் என்ன சொன்னால், அப்ப அந்த இடத்திலே சிரமப்பட்டால் அன்றி ஆன்மாவை அடைய இயலாது என்று அழகாக அங்கே சொல்லப்பட்டு விட்டது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய துர்வாச முனிவரை பற்றி சிவரகசியத்திலே சொல்லப்பட்டது. துர்வாச முனிவருடைய ஒரு சிறப்பு என்ன என்றால், எப்பொழுதுமே தவம் கைகூட பெற்றவர்கள் அந்த தவத்தின் இடையிலே கோபம் என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் செய்கிற தவத்தின் பயன் போய்விடும், அந்த தவம் நிறைவேறாது என்று ஒன்று விதி இருக்கு. ஆனால் துர்வாச முனிவருக்கு மட்டும் என்ன என்று சொன்னால், அவர் தவம் ஏற்றுவார், கோபப்படுவார், ஆனால் தவத்திற்கு எந்தவித பங்கமும் வருவது இல்லை. அவர் தயத்தின் பயனை அவர் இழப்பது இல்லை. எனவே கோபித்தாலும் தவத்தினுடைய தன்மை இழக்கா இருக்கிறார் என்றால், அப்ப எந்த அளவுக்கு அவர் சிவனது ஒரு அருளை பெற்றிருக்கின்றார் என்றால், அவர் செய்த தவத்தின் மேல் கொண்ட ஒரு சிரத்தை. அவர் எப்படி தவம் செய்தார் என்பது சிவரகசியத்திலே செய்து சொல்லப்படுகிறது. பெருமா நம்முடைய துருவாச முனிவரானவர் கல்போர் அசைவற்று நின்று கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வருடத்திற்கு காய்களை மட்டும் உண்டு தவம் செய்திருக்கிறார், கனிகளை மட்டும் உண்டு தவம் செய்திருக்கிறார், இலைகளை மட்டும் உண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டு தவம் செய்திருக்கிறார், அதிலும் மேலாக உதிர்ந்த சருகுகளை மட்டும் உண்டு கொண்டு தவம் செய்திருக்கிறார், அதற்கும் மேலாக நீரை மட்டும் உண்டு தவம் செய்திருக்கிறார், காற்றை மட்டும் உண்டு தவம் செய்திருக்கின்றார், அதற்கும் மேலாக பல வருடங்கள் பஞ்சாக்கிரியின் மத்தியிலே இருந்து தவம் செய்திருக்கின்றார், அதற்கும் மேலாக தன்னுடைய இரண்டு கைகளையும் தரையிலே ஊன்றி தரையீழாக நின்று கொண்டு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக தவம் செய்திருக்கிறார், அதற்கும் மேலாக இரண்டு கைகளுக்கு பதிலாக ஒரு கையை மட்டும் தரையிலே ஊன்றிக்கொண்டு அப்படியே ஆயிரம் வருடத்திற்கு மேலாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மரக்கிளையிலே இப்படி கிளை இருக்கின்ற பொழுது அந்த கிளையினுடைய அந்த பிரிகின்ற இடத்தின் மத்தியிலே தன்னுடைய கால்களை சிக்க வைத்து கிளையிலே மாட்டி தலைகீழாக தொங்கிக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டு தவம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமா தன்னுடைய மேனி முழுவதும் எப்பொழுதும் திருவிட்டு கோலமாகத்தான் துர்வாச முடிவில் இருந்திருக்கிறார். இவ்வளவு சிறந்தை எடுத்து சிவனது அனுகிரகத்துக்கு பாத்திரமான காரணத்தினாலே தான் அவர் கோபித்தாலும் கூட அந்த தபோ வல்லமை தபோ வலிமை அவரை விட்டு ஒரு காலம் நீங்காது இருக்கிறது. ஆகையினாலே நான் ஆன்மலாபம் தேடி நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கின்ற பொழுது இது சிரமத்திற்கு உள்ளது, இது சிரத்தைக்கு உரியது என்று எக்காரணத்தை கொண்டு நினைத்து விடக்கூடாது. இது எதற்காக நான் இந்த பீடியை போடுகிறேன் என சொன்னா, ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இறைவனது அருளை பெற வேண்டும் என நினைக்கின்ற பொழுது இரவு முழுவதும் முடிக்க வேண்டுமா, பூஜனை செய்ய வேண்டுமா, அங்கே விரதம் என்று உண்ணாதிருக்க வேண்டுமா என்றெல்லாம் நமக்கு அங்கே நினைக்க தோன்றுகிறது. ஆனால் நம்முடைய மனமானது எந்த ஒரு சிரத்தையும் எடுக்க தயாராக இல்லை. நாம் விரதம் எடுக்கின்ற பொழுது இருக்க வேண்டும் என நினைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தயக்கம் எதை காட்டுகிறது என சொன்னால், எந்த அளவிற்கு நாம் ஐம்புலனுக்கு அடிமை என்பதை காட்டும். இரவு ஒரு நேரம் மட்டும் உண்ணாதிருக்க வேண்டும் என நினைத்தாலே நமக்கு இயலாது என்கிறோம். ஏன், அந்த புலன்களுக்கு அப்படி அடிமையாகியிருக்கிறோம். உயிரெல்லாம் அந்த புலன்களுக்கு எப்படி அடிமையாகியிருக்கிறது என்பதை அம்மை பிராட்டி அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏதா ஏல் என்றால் ஏதாய், ஒரு நாளும் என்னோ அறியா இடும்பைக்கு என் வயிறே உன்னோடு வாழ்தல்ல. ஒரு நாளைக்கு கூட நீ உணவை ஒழிப்பதற்கு உண்டா இயலவில்லையே. இப்படி இருக்க இந்த வயிற்றை வைத்துக் கொண்டு நான் எதை சாதிக்க முடியும் என்று அவை பிராட்டியர் கேட்கிறார். அதனால இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடியதிலே எண்ணற்ற விதிமுறைகள் இருக்கிறது. பதக்கு குடித்தால் உழக்கு தங்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த விதிமுறைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் ஏதோ நம்மால் ஏறுமாறு சில விதிகளை கடைபிடிக்கின்ற பொழுது அதற்கேற்ப பரிசை நிச்சயமாக பலனை நம்முடைய பெருமான் கொடுத்தே ஆவார்கள். இந்த சிவராத்திரி விரதம் என்று சொல்லக்கூடியதை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. உபதேச காண்டத்திலே சிவராத்திரி விரதத்தை பற்றி அங்கு அழகாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேதான் நேற்று முழுவதும் அந்த சிவராத்திரியை பற்றி பேசி முடித்த அடியே இன்று தொடர்ந்து அந்த சிவராத்திரி விரதத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டிய சில விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் இன்று சிலவைகளை மட்டும் தொட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடியது தேவர்களால் முற்றிலும் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. மால் அயன் இந்திரன் இன்னும் பலர் அந்த தேவகணங்கள் அனைத்தும் அந்த தேவாண்டின்படி சிவராத்திரி பூஜையை விடையாடால் அங்கே மேற்கொள்கிறார்கள். ஆகையினாலேதான் அவர்கள் தங்கள் பதத்தை தக்க வைத்துக் கொண்டு போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடியதனுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால் ஆன்மாவானது புத்திபூர்வமாகவோ அபித்துபூர்வமாகவோ அதிலும் மனம் வாக்கு காயம் மூன்றினாலோ அல்லது அதற்கு மேலாக பாவமோ புண்ணியமோ ஈட்டி வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அறிந்து செய்த அறியாது செய்த வினைகளெல்லாம் நாம் நீக்கினால்தான் நாம் சுபத்தை காண முடியும். அந்த அறிந்தோ அறியாம செய்கின்ற அந்த கண்மம் தீவினை நீங்குவதற்கு நாம் சிவராத்திரி விரதம் தான் மேலானது என்று நூல்களில வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மாட பாதகன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அரசன் நல்லாட்சி செய்து கொண்டு வருகிறார். செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவனை அறியாது ஒரு பிராமணன் அவனால் இறந்துபட்டான். அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததற்கு கௌதம முனிவரிடம் சென்று இந்த பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து நான் நீங்குவதற்கு என்ன வழி என்று கேட்கின்ற பொழுது கௌதம முனிவர் எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு தீவினையையும் நீக்க வல்லது சிவராத்திரி விரதம் ஒன்றேதான், அதை மேற்கொள் என்று கௌதம முனிவர் கண்மாட பாதகன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு அறிவுரை கூறினார். அதன்படி கௌதம முனிவருடைய ஒரு அறிவுரையின்படி கண்மாட பாதகன் சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டு தன்னை பற்றி இருந்த அந்த பிரம்மகத்தி தோஷம் தன்னை விட்டு விலகி ஓடியதை அவன் அனுபவத்திலே உணர்ந்தான். எனவே எந்த ஒரு பாவத்தையும் நீக்க வல்ல ஒரு அரிய ஒரு விரதம் சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி விரதத்திலே இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டும். நம்முடைய ஊர்களிலே இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் சிவாலயம் தவிர அங்கங்கே இருக்கின்ற சிறுதெய்வ கோயில்களிலும் அங்கு சிவராத்திரி வழிபாடு நடைபெறுகிறது. ஏன் இந்த சிவராத்திரி வழிபாடு மட்டும் எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகிறது என்றால், உதாரணமாக மாரசாமி கோயில் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே மாரசாமி கோயில் நடத்தப்படுகிற சிவராத்திரியுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் மாரசாமியாக அந்த சுவாமிக்கு செய்த பூஜையாக இருந்தாலும் சிறுதெய்வ வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய தாத்பரியம் இந்த தத்துவங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு கோணங்களிலும் இருக்கின்ற இந்த சிறு தெய்வங்களும் சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுகிறது என்பதை உணர்த்துவதற்காக. எனவே நாம் அந்த சிறு தெய்வத்தை வழிபட அதனுடைய தாத்பரியம் அந்த சிறு தெய்வம் சிவத்தை வழிபட்டதாக அங்கே பொருள் கொள்ளப்பட்டு அங்கே சிறு தெய்வங்கள் அன்று சிவராத்திரி வழிபாடு செய்கிறது என்றுதான் அதனுடைய தாத்பரியம். ஆகையினாலே தான் ஊரிலே இருக்கின்ற எல்லா அந்த சிறு தெய்வ அந்த திருக்கோயிலே சிவராத்திரி வழிபாடு நடைபெறுகிறது. எனவே எல்லா கடவுளர்களும் நம்முடைய சிவராத்திரி என்று நம்முடைய சிவனையை வழிபடுகிறார்கள் என சொன்னால், அந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு ஒரு பெருமை உடையது என்பதை அதனாலே தெரிய வரும். இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடிய இந்த இடத்திலே என்னென்ன விதிமுறைகளை நாம் அனுஷ்டித்தல் வேண்டும் என்பதற்கு நம்முடைய நூல்களிலே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் நம்முடைய நூல்களிலே யார் ஒருவன் மானுட பிறப்பை எடுத்து சிவத்தை நோக்கி வழிபடவில்லையோ அது மானுட பிறப்பே அல்ல என்று சொல்லி காட்டுறார். ஒரு மானுட பிறப்பை எடுத்திருக்கின்றன்னா இந்த மானுட பிறப்பிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற அங்கங்களை எல்லாம் எப்படி அவனுக்கு ஆட்படுத்துவது என்பதை உணர்த்துவதுதான் திருநாவுக்கரசி சுவாமிகள் அறிவு செய்திருக்கின்ற திரு அங்கமாலை தலையே நீ வணங்கார். இதே போன்று நம்முடைய நூல்களிலே சிவனை வழிபடாத அந்த உடம்பு உடம்பே அல்ல என்று சொல்லி காட்டுகிறார். அந்த சிவோடிபாட்டிலே உயர்ந்தது இந்த சிவராத்திரி வழிபாடு. இந்த மாநில பிறப்பினுடைய நோக்கம் சிவத்தை வழிபடுதல், அப்படி வழிபடவில்லை என சொன்னால் அது வழிபாடே அந்த உடம்பு மானுட உடம்பே அல்ல என சொல்லி காட்டுகிறார். அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு விளக்கு என்று சொன்னால் அது ஒளி வர வேண்டும். இதே போல ஒரு தொலைக்காட்சி என்றால் அது ஒலியும் ஒளியும் வருதல் வேண்டும். ஒரு இசைக்கருவி என்றால் அது இசை வருதல் வேண்டும். எது என்ன பலனுக்காக இருக்கிறதோ அந்த பலனுக்குள்ள செயல் அங்கே நடைபெறுதல் வேண்டும். இதே போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அங்கங்கள் அதற்கு ஆட்படுத்தினால்தான் அது அங்கமாகும். இல்லையே அவைகள் எல்லாம் எவை என்று நம்முடைய பிரம்மோத்திரகாண்டம் என்கின்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மோத்திரகாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலினை அருளி செய்தது யார் என்று சொன்னால் வரதுங்கராம பாண்டியன். இந்த வரதுங்கராம பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர் சுத்த சிவபக்தர். அவருடைய சகோதரர் அதிவீரராம பாண்டியன். இந்த வரதுங்கராம பாண்டியனும் அதிவீரராம பாண்டியன் இருவருமே இறைபக்தி மிகுந்ததோடு மட்டுமல்லாது தமிழிலே நூல் ஏற்றுவதிலே வல்லமை பெற்றவர்கள், நல்ல ஞானம் கைகூடியவர்கள். ஒரு சமயத்திலே சகோதரனாகிய அதிவீரராம பாண்டியன் நைடகம் என்கின்ற ஒரு நூலை செய்தார். நலனை பற்றி ஒரு நூலை செய்தார். அந்த நூலினை செய்துவிட்டு தன்னுடைய சகோதரனாகிய வரதுங்கராம பாண்டியனுடைய மனைவியார் தமிழிலே வல்லமை பெற்ற புலமை பெற்ற அந்த அம்மையாரிடம் சென்று, அன்னியாரே நான் செய்திருக்கின்ற அந்த நைடகம் நூல் எப்படி இருக்கிறது என்று ஒரு கருத்து கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த அம்மையாரானவர் ஒரு கருத்தை சொன்னார். வேட்டையாய் வேட்டை பிடித்து செல்ல மற்றொன்று வாழா பின்னோடுதல் போல, ஆர்வமுடைய ஒரு நாய் துரு துரு என்று முன்னே ஓடுகிறது, நானும் வேட்டைக்கு போகிறேன் என்று தலையை தொங்க போட்டுக்கொண்டு ஒரு நாய் பின்னே செல்வதைப் போல, பின்னே செல்லுகின்ற நாய் நடையை போல உன்னுடைய இந்த நூல் இருக்கிறது. தான் செய்த இந்த நூலை ஒரு வாழா செல்லுகின்ற ஒரு வேட்டை நாய்க்கு உமானம் சொன்ன உடனே நம்முடைய அதிவீரராம பாண்டியனுக்கு மானம் அங்கே பீரிட்டது. அதனால் கோபம் கொண்டு பொறாமை கொண்டு இந்த கூற்றினை கூறிய தன்னுடைய சகோதரன் மனைவி மேல் இருக்கின்ற கோபத்தின் காரணத்தினாலே சகோதரனையே படையெடுத்து தான் அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கெட்ட எண்ணம் கொண்டார். அதன்படி அதிவீரராம பாண்டியன் தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அங்கே வரதுங்கராம பாண்டியன் ஆளுகின்ற இடத்திற்கு சென்றான். வரதுங்கராம பாண்டியனானவர் கரிவலவந்த நல்லூரையும் அதிவீரராம பாண்டியனானவர் தென்காசியையும் தலைநகரம் வைத்து அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிவீரராம பாண்டியன் படைகளை திரட்டி கொண்டு வரதுங்கராம பாண்டியனுடைய ஆட்சி எல்லைக்கு அங்கே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு தூதுவரிடம் ஓலை அனுப்புகிறார் அதிவீரராம பாண்டியன். என்ன ஓலை அனுப்பிச்சிருக்கிறார்? நான் அதிவீரராம பாண்டியனாகிய நான் உன்னுடைய நாட்டின் மீது இத்தனை வெள்ளம் சேனையோடு நான் உன்னுடைய நாட்டில் இந்த எல்லையிலே இத்தனை படையோடு நான் காத்திருக்கிறேன், போருக்கு ஆயத்தமாக இருந்து ஓலை அனுப்புறான். அந்த ஓலையை கொண்டு தூதுவன் செல்கிறான். தூதுவன் அதிவீரராம பாண்டியனாரால் அனுப்பப்பட்ட அந்த தூதுவன் வரதுங்கராம பாண்டியன் அரண்மனைக்கு செல்கிறார். அப்போது வரதுங்கராம பாண்டியன் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அருகிலே இருக்கின்ற ஒரு வாயில் காவலன் தாங்களை தேடி ஒரு தூதுவன் அவசரமாக ஓலை கொண்டு வந்திருக்கிறான். பூஜை செய்து கொண்டிருக்கின்ற வரதராமன் கையை காட்டி வர சொல்லுனார். இப்படி ஏறிட்டு பார்த்தார். அதிவீரம பாண்டியனால் அனுப்பப்பட்ட தூதுவன் என்பதை புரிந்து கொண்டார். உடனே அந்த தூதுவனிடம் அதை கீழே வைத்து விட்டு போகணும்னு சொல்லி கீழே வைத்து விட்டு அங்கே நில்லுன்னுட்டார். எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. உடனே என்ன செய்தார், அவைகளை எல்லாம் பூஜையெல்லாம் முடித்து விட்டு அந்த ஓலையை எடுத்தார். படித்து பார்க்கிறார். தன்னுடைய தம்பி அறிவீரராம பாண்டியன் தன்னைக்கு தன்னிடம் போர் எடுக்க வருகிறான்னு தெரிந்த உடனே பதிலுக்கு ஒரு ஓலையிலே ஒரு பதிலை எழுதி இதை அறிவீரராம பாண்டியனிடம் கொடுத்து விடுன்ட்டான். அதுல என்ன எழுதியிருக்கிறது, செஞ்சுடரின் மைந்தனையும், யார் செஞ்சுடரின் மைந்தன், சுக்ரீவன், தென்னிலங்கை வேந்தனையும், தென்னிலங்கை வந்த யாரு, விபீஷணன், பஞ்சவரில் பார்த்தனையும் அர்ஜுனனையும் பாராதே, இவங்களை எல்லாம் பார்க்காதப்பா, யார சுக்ரீவனை விபீஷணனை அர்ஜுனனை பார்க்காதே, ஏன், அவர்கள் பதவிக்காக சகோதரர்களையே கொன்றவர்கள், போரெடுத்து வெற்றி கொண்டவர்கள், அவர்களை பார்க்காதே, விஞ்சி விரதமே பூண்டு இந்த மேகினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார், நாட்டிற்காக நாட்டை நினைத்துக் கொண்டு பரதனும் ராமனும் எப்படி இருந்தார்கள் என்பதை நினைத்துப்பா என்று அனுப்பிச்சார். அந்த பதவியை வேண்டாம் என்று ராமனும் உதறுகிறான், பரதன் சென்று அழைத்து உதறுகிறான், பரதனும் பதவி ஏற்க அஞ்சுகிறான், தயங்குகிறான், அவர்களை பா என்று சொல்லி கேட்டார். இந்த ஓலையை பார்த்தார் நம்முடைய அறிவீரராம பாண்டியன். தவறை உணர்ந்து வந்து சரணடைந்தார். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு குடும்பம், அப்பேற்பட்ட மன்னரானவர் அந்த வரது அதிவீரராம பாண்டியனை. அதற்கு பின்பு வரதராம பாண்டியன் கூறினார், நீ நயனிடம் என்ற நூல் செய்தாய், அது பசுவர்க்கத்தை சேர்ந்தவனுடைய நூல் அல்லவோ, பரமனை பற்றி அல்லவோ நூல் செய்திருக்க வேண்டும், ஆகையினாலே பதினூல் ஒன்று செய் என்று சொன்னார். உடனேதான் வரதராம பாண்டியனுடைய ஆலோசனையின் பெரி அதிவீரராம பாண்டியன் காசி கண்டம் என்கின்ற நூலை செய்தார். அருமையான ஒரு நூல். அங்கே சிவராத்திரியினுடைய பெருமையெல்லாம் அங்கே காசி கண்டத்திலே வைத்து பேசப்படும். இதே போன்று வரதராம பாண்டியன் செய்த நூல்களிலே பிரம்மோத்தர காண்டம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூல். அந்த பிரம்மோத்தர காண்டத்திலே ஒரு இடத்திலே நம்முடைய வரதராம பாண்டியன் குறிப்பிடுகிறார், கண்ணுதல் ஆலயம் நோக்கும் கண்களே கண்கள். இந்த கண் என சொன்னால் சிவாலயத்தை காணுகின்ற கண்கள் தான் கண்கள், மற்ற கண்கள் அது ஊனக்கண். கண்ணுதல் ஆலயம் நோக்கும் கண்களே கண்கள், கரை கண்டன் கோயில் புகும் கால்களே கால்கள், பொன் பெண் ஒரு வாகனை பணியும் தலைகளே தலைகள், பிஞ்சகனை பூசிக்கும் கைகளே கைகள். இந்த இடத்துல வைக்க பிஞ்சகனை பூசிக்கும் கைகளையே கைகள்னா, இறைவனை பூசிக்காத கைகள் கைகளே அல்ல. இங்கே பூசை என்று சொல்லக்கூடியது ஆன்மார்த்த பூஜை. எனவே கைப்பற்ற பலனானது சிவபூஜை செய்தல். இந்த சிவபூஜை செய்தல் என சொல்லக்கூடியது மேலான ஒன்று. அதை நம்முடைய விருப்பத்தின்படி மன நிறைபடி செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பது அன்மார்த்த பூஜை செல்வதற்கு சிவராத்திரி. இந்த கைகள் சிவபூஜை செய்வதற்கென்றே உரியது என்ற காரணத்திற்காகத்தான் இதை உணர்ந்து திருமாளிகை தேவர் ஒருத்தர் இருந்தார். ஒன்பதாம் திருமுறையிலே திருவிசப்பா அருள் செய்த ஒப்பற்ற ஞானாசிரியர். அந்த திருமாளிகை தேவர் இறைவனிடம் அழுது அழுது ஒரு விண்ணப்பத்தை பண்ணார். என்ன பண்ணார், இந்த இரண்டு கைகளை வைத்து நான் என்னுடைய சொந்த செயலையும் செய்து முடிக்க இயலவில்லை, உன்னை முழுமையாக பூஜனை செய்ய இயலவில்லை, எனவே எனக்கு இரண்டு கைகள் போராது, இன்னும் இரண்டு கைகளை கொடுத்தருன்னார். பூஜை செய்வதற்காக எனக்கு இன்னும் இரண்டு கைகள் வேண்டும் என்று கேட்ட காரணத்தினாலே திருமாளிகை தேவருக்கு மட்டும் நான்கு திருக்கைகள். அப்ப என்ன அர்த்தம், இந்த கைகள் பெற்றதனுடைய நோக்கமே இறைவனை பூஷிப்பதற்கு தானே. அதைத்தான் பிஞ்சகனை பூஷிக்கும் கைகளே கைகள், பன்னவன் தன் சீர்பாடும் நன்னாவே நன்னா. இறைவனது புகழிலே பாடுகின்ற நாக்குத்தான் நல்ல நாக்கு. பரன் சரிதையே கேட்கப்படும் செவியே செவிகள், அண்ணல் புலங்கள நினைக்கும் நெஞ்சமே நெஞ்சம், அவன் அடிக்கீழ் அடிமை முகம் அடிமையே அடிமை. அருமையானது. அடிமை என்றால் சிவனுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கும். ஆகையினாலே இந்த வசுந்தரம பாண்டியன் அழகாக அந்த சிவபூஜை செல்வர் என்ற நிலையிலே இருந்து தான் எப்படி இந்த அங்கத்தை இறைவனுக்கு ஆட்படுத்துதல் வேண்டும் என்பதை அழகாக நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்.